இன்னைக்கு சிவானந்த லஹரியில் அடுத்த ரெண்டு ஸ்லோகங்கள் பார்க்கலாம். 97வது ஸ்லோகம், பிரச்சரத்யபிதஹ பிரகல்பவ்ருத்யா மதவானேஷஹ மனஹ்கரீகரீயான் பரிகிருஹ்ய நயேன பக்திரஜ்வா பரமஸ்தாணுபதம் திருடம் நயாமும். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்னென்னா, பரமா ஹே பரமேஸ்வரா, மதவான் மதம் பிடித்ததும், கரீயான் இந்த ஒரு யானைங்கிற மனசை திரும்பவும் அதே உபமானத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறார். இந்த யானை பெருசாக வளர்ந்துடுத்து. ஏஷா மனக்கரி, என்னுடைய இந்த மனமாகிய யானை பிரகல்பவருத்தியா அடக்க முடியாத போக்கோடு இருக்குது. அடக்கி கட்டி போட்டாச்சுன்னு நினச்சா திரும்பவும் கிளம்பி போயிடுத்து. அபிதா பிரச்சரதி, எங்கும் திரிகிறது. எங்கே தான் போகிறதுன்னு இல்லை, மனசுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் திரியறது. அமும், இதை நயேன ரொம்ப அன்பு அன்பு காமிச்சு பக்தி ரஜ்வா பக்திங்கிற கயிறையும் கொண்டு பரிகிருஹ்ய கட்டி, ஸ்தானுபதம் அசைவில்லாத ஒரு இடம், அதாவது பகவானுடைய பாதம், அதில் திருடம் நயா, நீங்கள் அதை அங்கே அழைத்துச் செல்வீர்களாக. அதாவது எனக்கு மனசு இவ்வளோ ஆடாமல் உங்களுடைய பாதத்தில் நிலைக்கணும், முக்தி கிடைக்கணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஆச்சாரியால் வேண்டிக்கிறார். மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ பந்தாய விஷயாசக்தம் முக்தம் நிர்விஷயம் ஸ்மிருதம். நம்முடைய பந்தத்துக்கும் மோக்ஷத்துக்கும் மனசுதான் காரணம். விஷயங்களில் மனசை கொடுத்தோன்னா பந்தம் ஏற்படுறது, அவற்றிலிருந்து அவற்றை திருப்பினால் மோக்ஷம் ஏற்படுறது அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த மாதிரி உத்தம பக்தி வந்த பின்ன கூட ஜடபரதர் கதையில் வர மாதிரி, ஏதாவது ஒரு விஷயத்தில் மனசை கொடுத்தா அதிலிருந்து பந்தம் ஏற்பட்டு அதிலிருந்து மீண்டும் ஜென்மம் வந்துடும். அதனால் ஆச்சாரியால் ஸ்லோகத்தை முடிக்கும்போது இந்த மாதிரி, என்னுடைய மனமாகிய யானை, இந்த மனமாகிய யானை எப்படி வளரும்னா, நம்ம அதுக்கு இந்த விஷயங்களை தீனியை போட போட அது பெருசாக வளரும். மேலும் அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணி இஷ்டத்துக்கு அலக்கழிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் தான் பக்தி மூலமாக அதை கொஞ்சம் நயமாக அப்படின்னு அன்பு பாராட்டி, அவ்வளோ பெரிய மிருகமாக இருந்தால் கூட யானைங்கிறது கொஞ்சம் அன்புக்கு கட்டுப்படும். அந்த மாதிரி எப்படியாவது உங்களுடைய பாதத்தில் கட்டி போடுங்களேன் அப்படின்னு வேண்டிக்கிறார். இதே கருத்தை மூக்க பஞ்சத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. கார்பண்ய பூர பரிவர்த்திதம் அம்பா மோகக்கந்தோத்கதம் பவமயம் விஷபாதபம் மே துங்கம் சின்னத்து துகினாத்ரிசுதே பவத்யாஹ காஞ்சிபுரேஸ்வரி கட்டாட்ச குடாரதாரா. அம்பா துகினாத்ரிசுதே, ஹிமவானுடைய மகளே காஞ்சிபுரேஸ்வரி, காஞ்சி நகரத்தின் தலைவியே, பவத்யாக கட்டாட்ச குடாரதாரா, உங்களுடைய கட்டாட்சம் என்ற கோடாலியின் கூர் முனையை கொண்டு மே, என்னுடைய என் மனசு விஷபாதமும் ஒரு விஷ விருட்சத்தை போல் வளர்ந்துட்டே போகிறது. அதே உங்களுடைய கட்டாட்சங்கிற கோடாலியினால் அடியோடு வேரோடு களைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அந்த மனசுங்கிற விஷ மரம் எப்படி வளர்றதுன்னா, கார்பண்ய பூர பரிவர்த்திதம். கார்பண்யம் அப்படிங்கிறா தரித்திர குணம், இல்லை இல்லைன்னு நினச்சிக்கிறது. பீரோ நிறைய நகையும் ட்ரெஸ் இருந்தால் கூட எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லையேன்னு தோன்றுது. லேட்டஸ்ட் மாடல் ஃபோன் கையில் இருந்தால் கூட அடுத்த ஃபோனை பார்த்தா அது என்ன டேட்டர்லையேன்னு தோன்றது. இந்த மாதிரி இதுதான் கார்பண்ய குணம். அந்த குணங்கிற ஜலத்தை விட்டு இந்த விஷ மரத்தை நம்ம, அந்த மரத்தை விட்டினா கூட திரும்பியும் வேர்லேருந்து அது திரும்பி வளர்ந்து, அந்த வேர் என்னென்னா மோகம், எது துக்கத்தை கொடுக்குமோ அதில் சுகம் நினச்சி நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானந்தான் மோகம். இந்த மோக கந்தோத்கதம் பவமயம் சம்சாரம், மனசு தான் இவ்வளோ நமக்கு பெரிய உலகமாக தெரியுது, எல்லாமே நம்மளோட மனசு தான். இந்த சம்சாரம் என்ற விஷபாதபம் பெரிய கப்புங்களையமாக வளர்ந்துருக்குது. இந்த விஷ மரத்தை ஹே காமாட்சி, உன்னுடைய கட்டாட்சங்கிற கோடாரியினால் கோடாரி நுனியினால் சினத்து அடியோடு வேரோடு களைஞ்சிடம்மா அப்படின்னு ஒரு அழகான பிரார்த்தனை. அடுத்த ஸ்லோகம், சர்வாலங்காரயுக்தாம் சரசபதயுதாம் சாதுவிருத்தாம் சுபர்ணாம் சத்பிஹி சம்ஸ்தூயமானாம் சரசகுணயுதாம் லக்ஷிதாம் லக்ஷணாட்யாம் உத்யத்பூஷா விசேஷாம் உபகத வினயாம் ஜோதமானார்த்தரேகாம் கல்யாணீம் தேவ கௌரி பிரிய மம கவிதா கன்யகாம் தோம் கிருஹானா. இது 98வது ஸ்லோகம். ஆச்சாரியால் சௌந்தரலகையில் கூட உன்னோட வாக்கு கண்டு உன்னோட ஸ்தோத்திரத்தை பண்ணேமான்னு சொல்லி முடிக்கிறார். இது எப்படி இருக்குன்னா, சூரியனுக்கு கற்பூர நீராஜனம் பண்ணுற மாதிரியும், சந்திரனுக்கு சந்திரகாந்த கல்லிந்து வடிர ஜலத்தை கொண்டு அர்க்கியம் பண்ணுற மாதிரியும், சமுத்திரராஜாவுக்கு சமுத்திரத்தையே கொண்டு ஆச்சமனியம் கொடுக்குற மாதிரியெல்லாம் இருக்குது. உன்னோட வாக்கு தான் உன்னோட ஸ்தோத்திரத்தை பண்ணியிருக்கேன், ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். மூக்கு கவியும் கடைசி ஸ்லோகத்தில் அந்த மந்தஸ்மித ஜோதிக்கு நமஸ்காரம் சொல்லி சுவாமியோடு கலந்துடுறார். அதுக்கு முந்தின ஸ்லோகத்தில், அம்மா என்னுடைய இந்த வாக்கு உன்னுடைய மந்தஸ்மிதத்தினால இவ்வளோ இனிமையாகிடுதா, என்னுடைய ஸ்தோத்திரத்தினால உன்னுடைய மந்தஸ்மிதம் இவ்வளோ இனிமையாக குளுமையாக இருக்கான்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படிங்கிறார். அப்படி மகான்கள் தங்களுடைய வாக்கு பகவான் கொடுத்தது, யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல்மையல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே அப்படின்னு அருணகிரிநாத சொல்கிறார். இந்த வாக்கு கொடுத்தது சுவாமி, அதை கொண்டு அவருடைய ஸ்தோத்திரம் பண்ணுறதில் கர்வம் வரத்துக்கு எங்கே. அந்த மாதிரி இங்கே என்ன சொல்கிறார் இந்த அழகான ஸ்லோகத்தில், தன்னுடைய இந்த சிவானந்த லஹரி அப்படிங்கிற கவிதையவே ஒரு கன்னிகையாக சொல்லி அது ஒரு சிலேஷ பண்ணார். அந்த வார்த்தைகளை கொண்டு இந்த கவிதையுடைய லட்சணத்தெல்லாம் சொல்லி அதே ஒரு கன்னிகைக்கும் பொருந்தின மாதிரி சொல்லி, இந்த கன்னிகையே உங்களுக்கு அர்ப்பணம் பண்ணுறேன், பாணிகிரகம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இதோட அர்த்தம் என்னென்னா, ஒரு கன்னிகை பெண்கிற போது எப்படி அர்த்தம் வரும்னா, ஹே தேவா மகாதேவனே கௌரி பிரியா கௌரியின் மணவாளனே சர்வாலங்கார யுக்தாம் எல்லா அலங்காரங்களுடன் கூடியவளும். ஒரு பெண்ணை கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கும்போது அலங்காரம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. சரச பதயுதாம் அழகிய நடை உள்ளவளும், சாதுவிருத்தாம் நல்ல ஒழுக்கமுடையவளும், சுவர்ணாம் நல்ல மேனி பொலிவு படைத்தவளும், சத்பிகி சம்ஸ்தூயமானாம் நல்லோர்களால் கொண்டாடப்படுபவளும். எல்லாரும் இது நல்ல குழந்தைன்னு சொல்வாள். சரச குணயுத்தாம் இனிய குணங்கள் படைத்தவளும், லக்ஷிதாம் உத்தம பெண் என்று கருதப்பட்டவளும், லக்ஷணாட்யாம் நல்ல அங்க லக்ஷணங்கள் பொருந்தியவளும், உத்யத் பூஷாபிசேஷாம் ஒளிவீசும் ஆபரணங்களால் சிறந்து விளங்குபவளும், உபகத வினயாம் வணக்கமுடையவளும், தியோத்தமான அர்த்த ரேகாம் கையில தனரேகையோடு பிரகாசிப்பவளும், கல்யாணி மங்கள வடிவினலுமான மம கவிதா கன்யகாம் என்னுடைய கவிதை என்ற பெயர் பெற்ற இந்த கன்னிகையை கிருஹானா நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், பாணிகிரகணம் செய்து கொள்வீராக அப்படின்னு இதுக்கு ஒரு அர்த்தம். இதே கவிதைங்கிற வச்சுன்னு பார்த்தா, ஹே தேவா கௌரி பிரியா சர்வாலங்கார யுக்தாம் ஓமை முதலிய எல்லா அலங்காரங்களுடன் கூடியதும். கவிதையில் பலவிதமான அலங்காரம் வரும். அது மாதிரி இந்த சிவாந்தலகரியில் எத்தனையோ அலங்காரம். சரச பதயுதாம் எளியதும் இனியதுமான அழகான சொற்களால் அமைந்ததும், சாது விருத்தாம் நல்ல விருத்தங்களோடு கூடியதும். 100 ஸ்லோகங்களில் பலவிதமான அழகான விருத்தங்கள் வந்தது. வெறும் அனுஷ்டுப் சந்தஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நிறைய விருத்தங்கள் உபயோகப்படுத்தியிருக்கார். சுவர்ணாம் நல்ல அக்ஷரங்களை கொண்டதும், சத்பிகி சம்ஸ்தூயமானாம் ஞானிகளால் போற்றப்படுவதும், சரச குணயுத்தாம் இனிமை முதலான குணங்களோடு கூடியதும், லக்ஷிதாம் பக்தி என்ற லட்சியத்தை போதிப்பதும், லக்ஷணாட்யாம் காவிய லட்சணங்கள் ஒரு காவியம்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த எல்லா அழகான பதார்த்தங்களை தான் உண்மையாக சொல்லணும். ரொம்ப சாதாரண விஷயங்களை சொல்லக்கூடாது. ஒரு சூரியன் யானை தீபம் அந்த மாதிரி அந்த மாதிரி லட்சணங்கள் நிறைந்ததும், உத்யத் பூஷா விசேஷாம் நல்ல சொல்லலங்காரங்கள் நிறைந்ததுமான, உபகத வினயாம் அடக்கத்துடன் கூடியதும். இந்த எல்லா ஸ்லோகங்களையும் ஆச்சாரியால் ரொம்ப அடக்கத்தோடு பக்தியோடு தான் எல்லாமே சொல்லியிருக்கார் இல்லையா. தியோத்தமான அர்த்த ரேகாம் அங்கே அர்த்த ரேகாம்ங்கிற போது தனரேகைன்னு அர்த்தம், இங்கே அர்த்த ரேகாம்னா தொடர்ச்சியான அர்த்தம். அப்படி இந்த 100 ஸ்லோகத்து கூட ஒன்றுக்கு பின்னாய் ஒன்று கோத்துண்டு அர்த்தம் சொல்லாமல் இருக்கும். பெரியவா நல்ல படித்தவா சொல்லக்கூடும். கல்யாணி மங்களங்களை அளிப்பதாகவும் விளங்கும் மம கவிதா கன்யகாம் என்னுடைய சிவாந்தலஹரி என்ற கவிதை என்ற இந்த பெண்ணை கிரகான ஏற்றுக்கொள்வீராக அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ அழகான ஒரு ஸ்லோகம். நான் ஒரு உண்மையை ஒத்துக்கணும், இந்த சிவாந்தலஹரி ஸ்தோத்திரத்துக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு என்கிட்ட சில பேர் கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் தெரிஞ்சுன்னு சொல்லுங்க படித்து சொல்லுங்கன்னா, அதனால் நானே இப்போ தான் இந்த சிவாந்தலஹரி ஸ்லோகத்தை படித்து இந்த அர்த்தத்தை புரிஞ்சுண்டு அதை எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொன்னேன். ஆனால் இந்த 100 ஸ்லோகம் படிக்கும்போது இவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, இவ்வளோ அழகான ஒரு கவிதை அப்படின்னு ரொம்ப என்னோடய இதை படிக்க கிடச்சிதுன்னு பாகியத்தை ரொம்ப வச்சுக்கிறேன். இனிமேல் இதை ரெகுலராக படிப்பேன். நீங்களாகவும் இதை சிவாந்தலஹரியை பாராயணம் பண்ணுங்கோ. சுவாமிகள் ஒவ்வொரு பிரதோஷத்தன்னைக்கும் இதை பாராயணம் பண்ணுவார். இன்றைக்கி மகா பிரதோஷம், அந்த மாதிரி பிரதோஷ வேளையில் இதை பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். உட்காந்தா 1:30 தான் ஆகும் நம்மளாக படிக்கும்போது. இப்பேற்பட்ட கன்னிகையை நம்ம பரமேஸ்வரனுக்கு சமர்ப்பிப்போம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.